ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ. 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 சிவாய நமஹ.
ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதில் பூர்வகண்டம் அத்தியாயம் 34 முதல். ரிஷிகள் கேட்டல், வாயுதேவனே, தௌன்ய முனிவரின் தமையனாரான உபமன்யு சிறுவராக இருந்தபோது பால் வேண்டி தவம் இருந்ததாகவும் அதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு திருப்பார்க்கடலையே அளித்தாராமே, அந்த சிறு வயதில் அவருக்கு சிவசாஸ்திரத்தை விளங்கும் அளவு தேர்ச்சி எவ்வாறு வந்தது? அல்லது சிவனாரது உண்மை தத்துவத்தை அவர் அறிந்து தவம் செய்தது எப்படி? அந்த நிலையில் அந்த பருவத்தில் திருநீற்றின் பெருமையை அவர் எவ்வாறு அறிந்திருந்தார்? ருத்ராக்னியின் உயர்ந்த வலிமையன்றோ திருநீரு? ஆன்மாவை காத்தருளும் அந்த திருநீர் அவருக்கு எவ்விதம் கிடைத்தது? வாயு பகவான் கூறுகிறார், மகரிஷிகளே, நீங்கள் கூறியவாறு தவம் செய்த உபமன்யு முனிவர் சாதாரண குழந்தை என்று பெரும் புத்திமானான வியாக்ரபாதரின் புதல்வர். முப்பிறவியிலேயே அவர் சிவசித்தி பெற்றவர். ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் தன் நிலை தவறினார், அதாவது யோக பிரஷ்டரானார். ஆகவே முற்பிறவி பாக்கியத்தினால் முனிகுமாரனாக அவதரித்தார். முன்பொரு சமயம் உபமன்யுவிற்கு தனது தாய்மாமன் வீட்டில் குடிப்பதற்கு சிறிது பால் கிடைத்தது. மாமாவின் புதல்வனோ தன் விருப்பப்படி நல்ல சூடான பாலை உபமன்யுவின் எதிரில் குடித்துக் கொண்டிருந்தார். இதைக் கண்ட உபமன்யுவிற்கும் மனதில் ஆசை எழுந்தது. அதனால் தன் அன்னையிடம் சென்று, தாயே, எனக்கு இனிமையான சூடான பால் தருகிறாயா? நான் இந்த கொஞ்சமான பாலை அருந்த மாட்டேன் என்று தேனொழுக அன்புடன் கேட்டான். தனையன் கூறியதை கேட்ட தாய், அதாவது தவச்சீலரான வியாக்ரபாத முனிவரின் மனைவி, மிகுந்த துன்பமடைந்தாள். உடனே அந்த அம்மையார் மகனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு சீராட்டி உச்சி முகர்ந்து தன் ஏழ்மையை நினைத்து துக்கித்து அழலானாள். குழந்தையான உபமன்யுவோ பால் வேண்டி அழுத வண்ணம் தாயை நோக்கி, தாயே, பால்தா பால்தா என கேட்டு அழுதான். குழந்தையின் பிடிவாதத்தை கண்ட அந்த அந்தனமாத சிரோமணி அவனது பிடிவாதத்தை நீக்க ஓர் உபாயம் செய்தாள். வயல்களில் போரடித்தபின் சிந்தியிருக்கும் தானிய மணிகளை பொறுக்கி வைத்திருந்த அவள் அம்மணிகளை எந்திரத்தில் அரைத்து மாவாக்கி நீரில் கரைத்து சூடாக்கி இனிய சொற்களால் குழந்தையை, என் கண்ணே, இங்கே வா, இங்கே வா என்று அழைத்து தன் மார்போடு அணைத்த வண்ணம் குழந்தையை சமாதானப்படுத்தி அந்த மாவின் பாலை குழந்தைக்கு தந்தாள். தாய் தந்த அந்த பொய்யான பாலை குடித்த சிறுவன் மிகுந்த துக்கத்துடன், தாயே, இது பால் இல்லை என்று கூறி மீண்டும் அழுதது. இதனால் மிக்க வேதனையுற்ற அந்த தாய் தன் குழந்தையை உச்சி முகர்ந்து செந்தாமரை போன்ற இரு கண்களையும் தன் கைகளினால் துடைத்து, குழந்தாய், நம்மிடம் எப்பொருட்களும் இல்லாததால் இந்த ஏழ்மையால் பாக்கியமற்ற நான் தானிய மணிகளை அரைத்து அந்த மாவை நீரில் கலந்து இதுதான் பால் என்று இந்த பொய்ப்பாலை உனக்கு அளித்தேன். நீயோ இது பாலல்ல என்று கூறி கண்ணீர் சிந்தும் என்னை மேலும் துக்கம் கொள்ளச் செய்கிறாய். குழந்தாய், உனக்கு சிறந்த பால் சிவபிரானது திருவருளே அன்று இந்த பால் அல்ல. இறைவியோடும் அடியார்களோடும் கூடியிருக்கும் சிவனாரது திருவிடித்தாமரைகளில் பக்தியோடு எதை நாம் அர்ப்பணம் செய்கிறோமோ அதுவே அனைத்து செல்வங்களுக்கும் மூல காரணமாகும். செல்வங்கள் அனைத்தையும் அளிப்பவர் அவரன்றோ? அவர்தான் வேண்டுவார் வேண்டுவதையெல்லாம் தருபவர். நாம் இதுவரை அவரை முறைப்படி பூஜிக்கவில்லை. ஆகவேதான் நமக்கு இந்த ஏழ்மை. அதனால்தான் நீ பால் கேட்டபோது என்னால் பால் தர முடியவில்லை. ஏனெனில் பாலை பெறக்கூடிய பேற்றை நாம் செய்யவில்லை. குழந்தாய், முற்பிறவியில் பகவான் சிவனுக்கோ விஷ்ணுவிற்கோ நாம் இதை தருகிறோமோ அது சிறிதோ பெரிதோ அதுதான் இப்பிறவியில் நமக்கு கிடைக்கிறது, வேறொன்றுமில்லை. பூர்வ ஜன்மனி யத் தத்தம் சிவமுக்திச்ச வை சுத ததேவ லப்யதே நான்யத் விஷ்ணு முக்திச்ச வா பிரபும். உபமன்யு கூறுகிறார், தாயே, இறைவனான சிவனாரும் தாயான பார்வதி பிராட்டியும் இருக்கும் போது நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? இன்று முதல் தாங்கள் பாக்கியம் செய்தவர், கவலையை விடுங்கள், அனைத்தும் மங்களமே ஆகும். தாயே, இதோ நான் கூறுவதை கேளுங்கள். இப்பொழுதே நான் சிவனாரிடம் சென்று திருப்பார் கடதையை கேட்டு வாங்கி வருவேன். வாயுதேவர் கூறுகிறார், புத்திசாலியான மகன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த தாய் மகனிடம் கூறலானாள். தாய் கூறுகிறாள், குழந்தாய், நீ நன்கு சிந்தனை செய்தாய். நீ நிச்சயித்தது என்னை மிகவும் மகிழ்ச்சி கொள்ள செய்தது. தாமதிக்காதே, சிவனாரை தவிர மற்ற தெய்வங்களை தொழுவதை விடு. மனம் சொல் செயல் மூவகையிலாலும் அச்சிவன் ஒருவரையே நினைத்து தொழு. பக்தியோடு அவரது திருவடிகளையே தியானம் செய். ஓம் நம சிவாயா என்கிற திருவைந்தெழுத்து திருவந்திரமாகும். அதுவே சிவபிரானை குறிக்கும் உயர்ந்த சொல். பிரணவமான ஓங்காரத்தையும் சேர்த்து எந்த 7 கோடி மந்திரங்கள் உண்டோ அவை அனைத்தும் இத்திருவைந்திருத்தினுள் திரு 5 எழுத்தினுள் அடக்கம். இதிலிருந்துதான் அவை தோன்றின. தாய் கூறுகிறாள், குழந்தாய், நீ நன்கு சிந்தனை செய்தாய். நீ நிச்சயித்தது என்னை மிகவும் மகிழ்ச்சி கொள்ளச் செய்தது. தாமதிக்காதே. சிவனாரை தவிர மற்ற தெய்வங்களை தொழுவதை விடு. மனம், சொல், செயல் மூவகையாலும் அச்சிவன் ஒருவனையே நினைத்து தொழு. பக்தியோடு அவரது திருவடிகளையே தியானம் செய். ஓம் நம சிவாய என்கிற திரு 5 எழுத்தே திருமந்திரமாகும். அதுவே சிவபிரானை குறிக்கும் உயர்ந்த சொல். பிரணவமான ஓங்காரத்தையும் சேர்த்து எந்த 7 கோடி மந்திரங்கள் உண்டோ அவை அனைத்தும் இத்திரு 5 எழுத்துள் அடக்கம். இதிலிருந்துதான் அவை தோன்றின. இங்கு உரையாசிரியர் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். 7 கோடி மந்திரங்கள் எனில் எண்ணிக்கையில் 7 கோடி என்பதில்லை. கோடி என்றால் முடிவு, அதாவது எண்ட் என்பது பொருள். 7 கோடி எனில் 7 முடிவுகளை கொண்டது என்பதே பொருள். அந்த 7 கோடிகளாவன 1 நமஹா, 2 ஸ்வாஹா, 3 வஷட், 4 ஹும், 5 ஓஷட், 6 பட், 7 ஹும்பட். இந்த திரு 5 எழுத்து மற்ற அனைத்து மந்திரங்களிலும் தலை சிறந்தது. அனைத்து ஜீவான்மாக்களையும் காக்க வல்லது. ஆகவே இம்மந்திரத்தை விடுத்து வேறொன்றில் மனம் வைக்காதே. இம்மந்திரம் உன் நாக்கில் நன்கு பழக விட்டால் பிறர்க்கரியது எதுவுமே இல்லை என்று உபமன்யனுடைய தாய் கூறுகிறார். இந்த குறிப்பை ஆசிரியர் இன்னொரு குறிப்பும் கொடுக்கிறார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமசிவாகிவே. அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தையும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாகியவே என்று என்கின்ற சம்பந்த பெருமானுடைய தேவார்த்தையும் சுட்டிக்காட்டுகிறார். அன்னை கூறுகிறார், குழந்தாய், இதோ திருநீரு, உன் தந்தை தந்தது. விரஜாகோமம் செய்து அந்த கனலில் இருந்து பெற்றது. ஆகவே இது பெரிய பெரிய ஆபத்துக்களில் இருந்து நம்மை காப்பது. இப்பொழுது உனக்கு உபதேசித்த திரு 5 எழுத்தை காதலாகி கசிந்து உருகி போது அதுவே உன்னை காத்தரிடும். இங்கு ஆசிரியர் இன்னொரு குறிப்பும் தருகிறார். இந்த திருநீற்றை பற்றி, வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புன்மை தவிர்ப்பது நீரு, அறுத்தமது ஆவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானவர் அளிப்பது நீரு என்கின்ற ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை இங்கு சுட்டிக்காட்டுகிறார். தொடர்கிறோம். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு குழந்தை உபமன்யுவிற்கு நல்வாரத்தை கூறிய தாய், உனக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டட்டும் என்று ஆசி வழங்கி குழந்தைக்கு விடை தந்து அனுப்பினாள். குழந்தையான உபமன்யுவும் தாய் கூறிய நல்லுரையை தலை தாழ்த்தி வணங்கி ஏற்று தவம் செய்த புறப்பட்டார். திரும்பவும், தாய், குழந்தாய், எல்லா தேவர்களும் உனக்கு மங்களங்களை செய்யட்டும் என்று ஆசி வழங்கினாள். குழந்தை உபமன்யுவும் இமயமலையில் உள்ள ஒரு குடுமுடி கொடுமுடிக்கு சென்று மனதை ஒருநிலைப்படுத்தி காற்றையே உணவாக கொண்டு கடுந்தவம் இயற்றலானார். 8 செங்கற்களை கொண்டு ஒரு திருக்கோயில் அமைத்தார். அதில் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அத்திருமேனியில் பார்வதி பிராட்டியும் சிவகணங்களும் சூழ்ந்து நிற்கும் அப்ப சிவபரம்பருடைய ஆவாகனம் செய்து சிவபங்காட்சரமான திரு 5 எழுத்தை ஓதிய வண்ணம் அங்குள்ள காட்டில் கிடைத்த இலை பூக்களால் அச்சித்து கனிகளை நிவேதனம் செய்து வெகுகாலம் வரை அருந்தவம் செய்தார். இதை கண்ட மரீச்சி முனிவரால் சபிக்கப்பட்டு பிசாசாக சுற்றியலையும் சில முனிவர்கள் தங்கள் பிசாச பாவத்தினால், அதாவது ராட்சசத்தன்மையினால், அத்தவத்திற்கு இடையூறு செய்யலாயினர். ஆனால் அவ்விடையூறுகளை சிறிதும் பொருட்படுத்தாத உபமன்யு தன் தவத்திலேயே ஊன்றியிருந்து நமசிவாய என்கிற திரு 5 எழுத்தையே தழுதழுத்த குரலில் உறக்க கூறி ஜபித்தார். இந்த திரு 5 எழுத்தின் ஒலி கேட்டு தவத்திற்கு இடையூறு செய்த அந்த பிசாச பாவத்தில் இருந்த முனிவர்கள் இடையூறு செய்வதை நிறுத்தி அக்குழந்தைக்கு பணிவிடை செய்யலாயினர். அந்த சிறுவனான அந்த உபமன்யுவின் கடும் தவத்தின் வெம்மையால் அனைத்து ஜீவராசிகளும் உலகமும் நெடுங்கின. வைதேவர் கூறுகிறார், உபமன்யுவின் தவ மெம்மையால் வாடிய தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை வேண்ட, அவரும் அதற்கான காரணத்தை தெரிந்து கைலை சென்று சிவபிரானிடம் வேண்ட, சிவனாரும் அவர்களுக்கு அபயம் அளித்து இந்திரன் வேடமணிந்து உபமன்யுவின் தவச்சாலைக்கு செல்ல மனம் கொண்டார். வெள்ளியான யானையான ஐராவதம் மீதேறிய இந்திரன் போல் வேடம் கொண்ட சிவபிரான் தேவர்கள் அசுரர்கள் சித்தர்கள் நாகங்கள் சூழச் சென்றார். அச்சமயம் அந்த ஐராவதம் என்கிற வெள்ளியானை வலதுபுறத்துதிக்கையால் சாமரம் ஏந்தி சதிதேவியோடு விளங்கும் இந்திரனுக்கு கவரி வீசியது. இடதுபுறத்துதிக்கையால் வெண்கொற்றக்குடைய இந்திரன் தலைமையில் நிழல் வருமாறு ஏந்திச் சென்றது. அவ்வெண்கொற்றக்குடைய நிழலில் இந்திரன் வேடம் தரித்த சிவபிரான் உதயச்சந்திரன் நிலவொளியில் மந்திரமலை அழகுற விளங்குவது போல் விளங்கினார். இவ்வாறு இந்திரன் வேடம் தரித்த சிவபிரான் உபமன்யுவிற்கு அருள் புரிய திருவுள்ளம் கொண்டு அவரது தவச்சாலைக்கு சென்றார். இவ்வாறு வந்த சிவபிரானை கண்ட சிறந்த முனிவரான உபமன்யு எழுந்திருந்து வணங்கி கூறலானார், தேவர்கோனே, உலகநாதனே, தேவர்களுள் சிறந்தவரே, தாங்களாக இங்கு வந்ததால் எனது இந்த ஆசிரமம் தூய்மை பெற்றது. இந்திரவேடம் தரித்த சிவனார் கூறுகிறார், உயர்ந்த அறநெறியில் தனித்து விளங்கும் தௌமியரது தமையனாரே, உபமன்யு முனிவரே, உங்கள் தவம் கண்டு மகிழ்ந்தேன். விரும்பிய வரத்தை கேளுங்கள், வேண்டியவாறே தருகிறேன். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு இந்திரன் திருவுருவில் வந்துள்ள சிவபிரான் கேட்கவே சிறந்த முனிவரான உபமன்யு இரு கைகளையும் கூப்பிய வண்ணம், இறைவா, நான் சிவபிரானது திருவடிகளில் என்றும் நீங்காத பக்தியையே வேண்டுகிறேன் என்றார். இதை கேட்ட பொய்வேடமேற்ற இந்திரன், என்னை நீ இன்னும் அறியவில்லையா? நான் தேவர்களை காத்தருளும் மூலக தலைவனான இந்திரன். தேவர்கள் அனைவரும் என்னை என்றோ வணங்கி போற்றுகின்றனர். முனிவரே, எனது பக்தனாக இரு. குணமற்ற சிவனை விடுத்து என்னையே பூஜித்தால் அனைத்து நலன்களையும் பெறலாம். நீ வேண்டுவதையெல்லாம் அளிப்பேன். குணஹீனரான ருத்ரனால் உனக்கு எந்த காரியம்தான் பயன் தருவதாக ஆகும்? தேவர்கள் கூட்டத்தில் இருந்து தனித்து பிசாச பாவத்தை அன்றோ பெற்றுள்ளார், அதாவது பிசாச நிலையை அன்றோ பெற்றுள்ளார். இதை கேட்ட முனிவர் திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம், இந்த இந்திரன் நமது தவத்திற்கு இடையூறு விளைவிக்கவே வந்து உள்ளான் என்று நினைத்து கூறலானார். உபமன்யு முனிவர் கூறுகிறார், நீ இப்பொழுது சிவன் நிந்தை புரிந்தவனாக இருக்கலாம், ஆனால் சிவ பரம்பொருளான இறைவன் நிர்குணன், அதாவது குணமற்றவன் என்று நீ இப்பொழுது கூறியதனாலேயே அவரது முழு பெருமையையும் கூறிவிட்டாய். அவர் தேவர்களுக்கும் தேவர் என்பதை நீ அறிந்திலே போலும். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்கிற மூர்த்திகளுக்கும் தலைவர், அவர்களை தோற்றுவித்தவர். பிரகிருதி என்கிற மாயையை கடந்தவர். பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சியில் தலைத்த வேதாந்திகள் இவரை சத், அசத், வியக்தம், அவ்வியக்தம் என்றும் ஒன்றேயானவர், பலவாறும் காட்சி தருபவர் என்றெல்லாம் கூறுகின்றனர். ஆகவே நான் அவரிடமிருந்து வரம் பெற்றுக் கொள்வேனாக. இது காரணமா, வேறு காரணம் உண்டா என்றுள்ள வாதங்களுக்கெல்லாம் அகப்படாது தனித்து நிற்பவர் அவர். சாங்கிய யோகம் முதலியனவற்றின் உயர்ந்த பொருளாக விளங்குபவர். தத்துவம் உணர்ந்த ஞானிகளான சான்றோர்கள் இவரை என்றோ உயர்ந்த செல்வம் என்று கொண்டு உபாசனை புரிகிறார்கள். அவ்வாறான இறைவனான சிவபிரானிடமிருந்தே நான் வரத்தை பெற்றுக் கொள்வேனாக. முற்பிறவியில் நான் செய்த பாவத்தால் இன்று உன் மூலம் சிவனிந்தை கேட்க நேர்ந்தது. சிவனிந்தையை கேட்ட அத்தருணமே என் உயிர் பிரிந்திருக்க வேண்டும். அதனால் சிவலோகம் கிடைத்திருக்கும். தேவப்பதரே, நான் பாலுக்காக ஆசைப்பட்டேன், அது கிடக்கட்டும். சிவாஸ்திரம் கொண்டு உன்னை வதம் செய்து என் உயிரையும் போக்கிக் கொள்வேன். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு கூறிய உபமன்யு முனிவர் பால் பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை துறந்து தான் இறக்க வேண்டும் என துணிந்து இந்திரனை வதம் செய்ய முனைந்தார். திருநீற்றை கையில் எடுத்து அகோராஸ்திரத்தினால் அதனை அபிமந்திரித்து இந்திரன் மேல் விடுத்தார், பெருங்கர்ஜனை செய்தார். பின் சிவபிரானது இரு திருவடி கமலங்களையும் தியானித்த வண்ணம் தன் உடலை எரியூட்டுவதற்கும் முனைந்தார். ஆக்ரேயமான மந்திரங்களை கூறவும் முனைந்தார். அந்தனச் சிறுவரான உபமன்யு இவ்வாறு முற்படவே பகன் என்கிற தேவனின் கண்களை பிடுங்கிய சிவபிரான் அவரது முயற்சியை தன் அழகிய திருக்கண் நோக்கால் தடுத்து நிறுத்தினார். அவர் பிரயோகித்த அகோராஸ்திரத்தை சிவனாரது கட்டளையால் நந்தியம் பெருமான் பாதியிலேயே தன் கைகளில் பிடித்துக் கொண்டார். சிவபிரானும் சந்திர சூடனாக தன் திருமேனியை ஏற்று உபமன்யுவிற்கு தரிசனம் அளித்தார். மேலும் அவ்விரைவர் ஆயிரம் ஆயிரம் திருப்பாற்கடல்கள், அமுதக்கடல்கள், தயிர் முதலிய பெருங்கடல்கள், நெய்க்கடல்கள், பல ரசக்கடல்கள், பக்ஷ்யம், போஜ்யம் முதலிய தின்பண்டங்கள், கடல் போல் மிகுந்திருந்த நிலை முதலியவற்றை உபமன்யு தன் கண்களால் காண காண்பித்தார். அப்பங்கள் மலை போல் குவிந்திருப்பதையும் காண்பித்தார். சிவபிரான் பார்வதியோடு விடையின் மேல் ஏறியவராக திருக்காட்சியும் அளித்தார். சிவனாரை சுற்றி சிவகணங்களும் முத்தலைச்சூலம் முதலிய தெய்வீக படைக்கலங்களும் தங்கள் திருமேனி தாங்கி நின்றிருந்தன. தேவவாத்தியங்கள் முழங்கின, குமாரி பொழிந்தனர் தேவர்கள். விஷ்ணு, பிரம்மன், இந்திரன் முதலிய அனைத்து தேவர்களும் விண்வெளியில் வந்து குழுமி இருந்தனர். இக்காட்சியை கண்ட உபமன்யு முனிவர் ஆனந்த கடல் அலைகளால் அலைப்புண்டார். பக்தியோடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தரையில் தெண்டனிட்டு வணங்கினார். சிவபிரான் புன்முறுவலுடன் உபமன்யுவை, குழந்தாய், இங்கே வா, இங்கே வா என்று அன்பொழுக கூறி அருகே அழைத்து உச்சி முகர்ந்து பல பல வரங்களை தந்தார். சிவபெருமான் கூறுகிறார், குழந்தாய், நீ உன் சுற்றம் சூழ என்றும் உயர்ந்த தின்பண்டங்களை பெற்று சுகமாக இரு. துன்பங்கள் உன்னை தீண்டார். உன் இதயம் என்றும் என் பக்தியே கொண்டு நிற்கும். குழந்தாய், இந்த இறைவியான பார்வதி தேவியே உன் தாய். நீ எனது திருக்குமாரன். உனக்காக திருப்பார் கடலையே தந்தேன். இது மட்டுமன்று, தேன், தயிர், அன்னம், நெய், கனிகள் ஆகியனவும் கடல் போல் உனக்களித்தேன். இதோ இந்த மலை போன்ற அப்பங்களும் உனக்குத்தான். நீ என்றும் சிரஞ்சீவியாக இருப்பாய். உனக்கு மரணமே இல்லை. கணங்களுக்கு தலைமை தாங்கும் பதவியையும் உனக்கு தந்தேன். மேலும் உனக்கு என்னென்ன விருப்பங்கள் உண்டோ அவை அனைத்தையும் வரமாக பெற்றுக்கொள். நான் மிகவும் மகிழ்ந்தேன். நீ யோசிக்கவே வேண்டாம். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு கூறியருடைய சிவபெருமான் உபமன்யுவை இரு கைகளாலும் தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டு உச்சி முகர்ந்து, தேவி, இன்று முதல் இவனும் உன் குழந்தை என்று கூறி இறைவியிடம் தந்தார். தேவியும் மகனான முருகவேளைப் போல அன்போடு அவரது தலையில் தன் கையை அமர்த்தி அழிவற்ற மகனான பெருமையை அளித்தாள். திருப்பார்கடலும் தன் திருமேனி தாங்கி சுவையான பால் உருண்டையை அளித்தது. இறைவியும் அஷ்டாங்க யோகங்களால் பிறலாகும் எண்ணெயை சித்திகள் பெருஞ்செல்வம் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் தன்னை அகிவற்ற பிரம்ம வித்தியான மெய்யறிவிச்சழமை ஆகியனவற்றை அளித்தாள். உபமன்னிவின் தவச்சொழுமையால் விளைந்த தேஜசை கண்டு மகிழ்ந்த சிவபிரான் மேலும் பல பல வரங்களை நல்கினார். பாசுபத விரதம், பாசுபத ஞானம், தத்துவ சம்பந்தமான விரதம், யோகம் ஆகியவற்றை இத்தத்துவங்களை நெடுங்காலம் அனைவருக்கும் எடுத்தோதும் சொல்லாற்றலையும் அளித்தார். இறைவரும் இறைவியும் அளித்த தெய்வீகமான வரங்கள் என்றென்றும் விளங்கும் இளமை ஆகியவற்றை பெற்ற உபமன்யு மகிழ்ச்சி கடலில் தலைத்தார். உபமன்யு சிவனாரை திரும்ப திரும்ப வணங்கி இருகை கூப்பிய வண்ணம், தேவர்கட்கெல்லாம் தேவரே மகிழ்ச்சி கொள்ளுங்கள், தங்களது திருவடிகளில் என்றென்றும் குறையாத நிலைத்த சிவபக்தியையே வரமாகத் தாருங்கள். எனது சுற்றத்தார்களிடமும் அற்றாரிடமும் என்றென்றும் எனக்கு பக்தியும் ஈடுபாடும் இருக்க வேண்டும். மேலும் நான் என்றென்றும் உங்களது திருவடிகளுக்கு அருகில் பெருகும் காதலோடு அடியவனாக இருக்கும் பேற்றையும் அருள வேண்டும் என்று வரம் வேண்டி, மேலும் தேவதேவனே, மகாதேவனே, சரணம் பற்றியவரின் ஏழை வங்காளனே, கருணைக்கடலே, உமையொருபாகனே, மங்களங்கள் அருள்பவரே என்றென்றும் தங்கள் இன்னருள் என் மேல் இருக்க வேண்டும் என்று தழுதழுத்த குரலில் இறைவனை துதிக்கலானார். உபமன்யு இவ்வாறு வேண்டவே அனைவருக்கும் வரம் அருளி திருவருள் புரியும் சிவபரம்பொருள் இவ்வாறு கூறலானார். சிவபிரான் கூறுகிறார், குழந்தாய் உபமன்யு, உன்னை கண்டு என் மனம் மகிழ்கிறது. ஆகவேதான் உனக்கு அனைத்தும் அளித்தேன். நீ என் அருமந்த அடியன் என் தெரியுமா? அதனால்தானே உன்னை பலவாறு சோதித்தேன். உனக்கு நரை திரை இல்லை. நீ அமரன், துன்பமற்றவன், பெரும் புகழ் பெற்றவன், ஒளிபடைத்தவன். நீ தெய்வீக மெய்யறிவு பெற்று வாழ்வாயாக. உனது சுற்றம், குலம், கோத்திரம் ஆகியன என்றென்றும் குறைவின்றி நிற்கட்டும். உன்னிடம் என்றென்றும் சிவபக்தி வளர்ந்து விளங்கும். நான் உனது ஆசிரமத்தில் நித்தியவாசம் புரிவேனாக. நீ ஆனந்தமாக என் அருகிலேயே உலாவரலாம். கோடி சூரிய பிரகாசரான இறைவன் இவ்வாறு வரங்களை வாரி வழங்கிவிட்டு அங்கேயே மறைந்து அருளினார். சிவனாரிடம் வரமெற்ற உபமன்யுவின் இதயம், அவருடைய மனம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. பிறர்க்கரிய இன்பம் பெற்ற பாலகர் உபமன்யு தன் தாயாரை காண ஓடி சென்றார். இத்துடன் ஏழாவதான வாயவிய சம்ஹிதையின் பூர்வ கண்டம், அதாவது முற்பகுதி முற்றுப்பெறுகிறது. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய